நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே. ஒரு வருஷத்துல வெளியே வரக்கூடிய பொறியியல் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்ம சென்ற முறையே பார்த்தோம் இல்லைங்களா, அரவுண்டு 2 லேக்ஸ் கேண்டிடேட்ஸ் வெளியே வர்றாங்க. அதில் பாதி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மெடிசன் கிடைக்கல, ஒரு செகண்ட் சாய்ஸாக தான் நான் இதை எடுத்தேன் அப்படின்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க என்னோட பேரண்ட்ஸோட ப்ரெஷர்னால நான் எடுத்தேன் அப்படின்றாங்க. சரி, இஷ்டப்பட்டு எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறி தான். ஒரு விளையாட்டாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, இஷ்டப்பட்டது கிடைக்கலனா கிடைச்சதை இஷ்டமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்தாச்சு, எப்படி அதை வந்து படிக்கிறது? கஷ்டப்பட்டு இல்லை, இஷ்டப்பட்டு. ஏன்னா சந்தோஷமாக படித்தா தான் எதுவுமே நம்ம மனசில் தாங்கும். வேண்டாம் வெறுப்பா, ஐயோ இந்த கோர்ஸ் எடுத்தாச்சு, அப்பாக்காக எடுத்தாச்சு, சொசைட்டிக்காக எடுத்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸுக்காக எடுத்தாச்சு, ரிலேட்டிவ்ஸ்க்காக எடுத்தாச்சு அப்படின்ட்டு ஒரு சங்கடம் மனசுக்குள்ளே இருந்ததுன்னு வைங்களேன், கண்டிப்பாக அதில் வந்து பரிமளிக்க முடியாது. சரி, இன்ஜினியரிங் கோர்ஸை வந்து இந்த 4 வருஷமும் எப்படி வந்து அருமையாக ரிலீஸ் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி சிவகுமார் பழனியப்பன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்து சொல்ல இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம்.
இன்றைக்கு ஒரு பொறியியல் துறையில் வந்து ஒரு மாணவனாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த கல்லூரி வாழ்க்கை எப்படி சிறப்பாக ஏற்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம முன்னமே பேசினது போல பெருவாரியான மாணவர்கள் வந்து ஒரு பொறியியல் கல்வியின் மீது ஒரு தீவிரமான ஒரு நாட்டம், ஒரு இன்ட்ரெஸ்ட், இன்க்ளினேஷன் இல்லாமல் வர்றதுனால அவங்க அங்கே வந்து மிகவும் சிரமப்படுறாங்க. சரி, ஏதோ ஒரு காரணத்தினால பொறியியல் கல்லூரி தேர்ந்தெடுத்தாச்சு. நீங்கள் சொன்னது போல பெற்றோர்களின் கட்டாயம், சமுதாயத்தினுடைய கட்டாயம், ஏதோ ஒரு காரணங்களினால வந்து நான் பொறியியல் கல்லூரிக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா 4 வருஷம் நான் இங்கே என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. பல முறை நான் மாணவர்கிட்ட சொல்கிறது உண்டு, நீங்கள் வந்தது வந்தாச்சு, 4 வருஷம் ஏன் வந்து உண்மையான ஒரு ஃபோக்கஸ் பண்ணி கவனத்தை ஒழுங்காக செலுத்தி சிறந்த பொறியாளராக வரக்கூடாது அப்படின்னு கேட்கறது உண்டு. ஸோ அந்த வகையில் வந்து எப்படி பொறியியல் கல்லூரி வாழ்க்கையினை 4 ஆண்டுகள் சிறப்பாக பயன்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 வழிமுறைகளை நான் புத்தகத்தில் எழுதியிருக்கேன், 4வது சாப்டரில். அதை பற்றி இப்போ நம்ம விரிவாக ஒன்றுனா பார்ப்போம். என்னுடைய புத்தகமான பிகம் அன் என்ஜினியர் நாட் ஜஸ்ட் அன் என்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படிங்கிற புத்தகத்தில் 4வது அத்தியாயம் வந்து ஹவு டு ரிலிஷ் என்ஜினியரிங் எஜுகேஷன். ரிலிஷ் அப்படின்னா எப்படி அதை என்ஜாய் பண்ணுறது இல்லை விரும்பி படிப்பது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து இந்த அத்தியாயம் எழுதப்பட்டிருக்குது. இதில் வந்து 10 வழிமுறைகளை நான் சொல்லியிருக்கேன், எப்படி வந்து பொறியியல் கல்வியை உண்மையாகவே விரும்பி கற்றுக்கொள்வது அப்படின்னு. அந்த வழிமுறைகளை பற்றி ஒன்றுன்னா நம்ம இப்போது பார்ப்போம். 1வது வழிமுறை என்ன சொல்லுதுன்னா, சே நோ டு ரோட் லேர்னிங் பட் லேர்ன் பை டூயிங். ரோட் லேர்னிங் என்று சொல்லப்படுகிற மனப்பாடம் செய்து கற்றுக்கொள்கின்ற வழிமுறை தான் இன்றைக்கு நம்முடைய பெருவாரியான பள்ளிக்கூடங்களில் பழக்கப்பட்டு வருகிறது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாணவர்கள் வந்து 9, 10, 11, 12 வகுப்புகளில் வந்து மதிப்பெண்களை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு போய்கொண்டிருக்கிறதுனால அவர்கள் வந்து மிக அதிகமாக மனப்பாடம் செய்து தான் படிக்கிறாங்க. புரிந்து தெளிந்து கற்றுக்கொள்கின்ற மாணவர்கள் மிக மிக குறைவு. பெரும்பாலான பள்ளிகள் வந்து மதிப்பெண்கள் தான் அவர்களுடைய தரத்தை நிர்ணயிக்கிறது, ரேங்கிங்கை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிற காரணத்தினால என்ன செய்கிறாங்கன்னா மாணவர்களை வந்து மிகவும் சிரமத்துக்குள்ளாக்குறாங்க. லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் இஸ் போட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சில பள்ளிக்கூடங்கள் வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்திருச்சு, 11 மணி வரை திரும்ப திரும்ப அதே பாடத்தை மனனம் செய்து மனப்பாடம் செய்து படிக்கிறதுனால நம்முடைய மாணவர்களுக்கு சுயமாக சிந்திக்கின்ற திறமை வந்து குறைந்து வருகிறது. அனாலிட்டிக்கல் திங்கிங் என்று சொல்லுவோம், அது வந்து அந்த திறன் குறைகிறது. இப்போ என்ன சொல்கிறேன், முதல் பாயிண்ட் என்னென்னா மனப்பாடம் செய்து படித்து வந்தது ஒரு காலம், +1, +2 படிச்சிங்க, பொறியியல் கல்லூரிக்கு வந்துட்டீங்க, இங்கே வந்ததுக்கு அப்புறமா இங்கேயும் மனப்பாடம் செய்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உண்மையிலேயே ஒரு பொறியியல் கல்வி வாழ்க்கையை நீங்கள் அதை என்ஜாய் பண்ணி படிக்க முடியாது, அது கற்றுக்கொள்ள முடியாது. பின்னாளில் நீங்கள் வெறும் ஒரு பொறியியல் பட்டதாரியாக தான் வருவீங்க, ஒரு பொறியாளராக வரமாட்டீங்க. ஸோ முதல் படி என்னென்னா மனப்பாடம் செய்து கண்களை மூடிக்கொண்டு ஒரு குருட்டு மனப்பாடம் செய்து கற்றுக்கொள்வதை நிறுத்திவிட்டு லேர்ன் பை டூயிங், செய்முறையின் மூலமாக அதனுடைய கான்செப்ட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாக தெளிவாக புரிஞ்சுக்கிறது மூலமாக கற்றுக்கொள்ளுதல் மிக மிக அவசியம். பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சமீபத்தில் ஒரு மிக மிக உயரிய ஒரு மாநிலத்திலேயே முதலாவதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் வந்து என்னென்னா பிளஸ் ஒன் ஆர் பிளஸ் டூவில் 12ஆம் வகுப்பில் கணிதத்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் 200க்கு 200 வாங்கிய மாணவர்கள் முதல் செமஸ்டர் மேத்தமெட்டிக்ஸில் ஃபெயில் ஆகிறாங்க. இது ஒரு அதிர்ச்சிக்குள்ளான விஷயம். அவங்க வந்து அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கினவங்க, ஸ்டேட்டில் டாப் ரேங்க் வாங்கின மாணவர்கள் வந்து எதனால் வந்து பொறியியல் கல்லூரியில் வந்து கணித பாடத்திலும் கம்ப்யூட்டிங் சயின்ஸ்லையும் வந்து ஃபெயில் ஆகிறாங்கன்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் தொடர்ந்து மனப்பாடம் செய்து 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 படிக்க பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறாங்க பள்ளிக்கூடங்களில். அவங்க அதே மாதிரி படித்து படித்து பழகினதுனால இங்கே வந்து அவங்க புரிஞ்சு படிச்சுக்கிற திறமை இழந்துடுறாங்க. இங்கே பொறியியல் கல்லூரியில் வந்து மனப்பாடம் செய்து படித்து மார்க் வாங்குங்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு காரியமாக இருக்கிறதுனால இவங்க வந்து புரியாமையே படித்து எதையோ ஒன்று எக்ஸாம் எழுதி முதல் செமஸ்டர்லேயே ஃபெயில் ஆகிறாங்க. முதல் செமஸ்டர்லேயே ஃபெயில் ஆனோடனே அவங்களுடைய ஒரு தன்னம்பிக்கை குறைந்து விடுகிறது, அவங்களுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருது, அப்படியே வந்து தே கெட் இன் டு நெகட்டிவ் திங்கிங் அண்ட் தே பிகம் புவர் பெர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது இந்த மாணவர்கள் மத்தியில். ஸோ நம்ம இப்போ பேசுனது போல் முதல் படி என்னென்னா மனப்பாடம் செய்து மனனம் செய்து படிப்பதை தவிர்த்து விட்டு அந்த சப்ஜெக்டை புரிந்து கொண்டு படிப்பது மிக மிக முக்கியமான ஒன்று. கற்றுக்கொள்வதற்கே வந்து பல வகையான வழிமுறைகள் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வி ஒன்லி லேர்ன் த்ரூ அ லீனியர் நோட் டேக்கிங் மெத்தடாலஜி. நம்ம வந்து லீனியராக நோட் எடுத்தே பழகியிருக்கோம், நோட்டில் வாத்தியார் என்ன சொல்கிறாங்களோ அதை எழுதி பழகியிருக்கோம். அதை விடுத்து பல்வேறு வகையான கற்றுக்கொள்கின்ற முறைகள் இருக்குது, லைக் மைண்ட் மேப்பிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்குது, நான் லீனியர் நோட் டேக்கிங் அண்ட் தென் கிராஃபிக்கல் மெத்தடாலஜி, டேபிளர் காலம், இந்த மாதிரி பல்வேறு வகையான கற்றுக்கொள்ளக்கூடிய டெக்னிக்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய சப்ஜெக்டை. அந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பாக வந்து பல வகைகளை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்ம வந்து கல்வியை செலுத்தும் பொழுது நம்ம அதை புரிஞ்சுக்கவும் முடியுது, ஒரு நல்ல பொறியாளராகவும் வர முடியுதுங்கிறது முதல் முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட்டுங்க. இரண்டாவது என்னென்னா என்ன சொல்கிறோன்னா அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சப்ஜெக்ட் அண்ட் சிலபஸ். பல மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் வருதுன்னா அதுக்கு முதல் நாள் தான் வந்து அவங்க வந்து சிலபஸ் எடுத்து பார்க்குறாங்க, என்ன இருக்குது, என்ன படிக்கணும், ரெஃபரன்ஸ் புக் எதுன்னு தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து மிக மிக தவறான ஒரு வழிமுறை. ஒரு செமஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த செமஸ்டரில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்க போகிறோம், போன செமஸ்டரில் படித்த சப்ஜெக்ட்டுக்கும் இந்த செமஸ்டர் படிக்கிறதுக்கும் என்னென்ன ஒரு தொடர்பு இருக்குது, என்ன லிங்க் இருக்குது, இந்த ரெண்டும் மூலமாக நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து என்னென்ன டாபிக்ஸ் படிக்க போகிறோம், என்னென்ன புக்ஸ் கொடுத்துருக்காங்க ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லை டெக்ஸ்ட் புக் என்ன கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக உட்காந்து பார்த்து அதற்குண்டான ஒரு முயற்சி எடுத்து அந்த புத்தகங்கள் எல்லாம் தேடி பிடித்து நூலகங்களில் சென்று அதை கற்றுக்கொள்வதன் மூலமாகவும் நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுடைய கற்றுக்கொள்ளும் திறனை வளர்த்துக்க முடியுதுங்க. ஒவ்வொரு செமஸ்டருக்கு முன்னாடியும் வி சே யூ ஹேவ் டு செட் அ லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செமஸ்டரில் வந்து 6 சப்ஜெக்ட் இருந்ததுன்னா 6லேயும் நீங்கள் வந்து சிறந்த மாணவராக வர முடியாது. 6ல உங்களுக்கு மிகவும் விருப்பமுள்ள பாடம் எது, விருப்பமுள்ள துறை எது, உங்களுக்கு மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட் என்னென்னு ஒரு 2-3 தேர்ந்தெடுத்து அந்த 2-3 வந்து தீவிரமாக அதனுடைய ஆழம்வரை சென்று தெளிவாக கற்றுக்கொண்டு மற்ற பாடங்களையும் கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த தெளிவு பிறக்குது நம்ம படித்த பாடத்தில். அதன் மூலமாக வந்து நம்ம வந்து ஒரு நல்ல பொறியாளராக மாறுவதற்கு நிறைய வழிமுறைகள் பிறக்குது. அது ஒரு முக்கியமான ஒன்று. மூன்றாவது வழிமுறை என்னென்னா ஆஸ்க் குவெஸ்டின்ஸ். ஏதோ ஒரு காரணங்களால் வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து சிறுவயிலிருந்தே கேள்வி கேட்காம நம்ம வளர்க்கப்பட்டிருக்கிறோம், பெரியவங்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்காங்க நம்மளை. அது வந்து கற்றுக்கொள்வதற்கு மிக மிக ஒரு தடையாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா உலகளாவிய கற்றல் வழிமுறைகளை ஆராய்ச்சி பண்ணுறவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா கேள்வி கேட்பதன் மூலம் கற்றுக்கொள்வது மிக சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. த பெஸ்ட் பாசிபிள் லேர்னிங் டெக்னிக் இஸ் ஆஸ்கிங் குவஸ்டின்ஸ். ஸோ எதை பற்றியும் வந்து நம்ம கேள்வி கேட்பது மிக மிக அவசியம். அதுதான் நம்மளுடைய ஒரு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் நம்முடைய ஆன்மீக குருக்கள் தான் சொல்கிறாங்க கேள்வி கேட்கறது மூலமாக நம்ம நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கற்றல் வழிமுறையாக இருக்குது. பல மாணவர்கள் வந்து வகுப்பறைகளில் அமர்ந்து ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதை பார்த்து கேள்வி கேட்பதே கிடையாது. நானும் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன், 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம மேடையில் உரையாற்றி விட்டு ஏதாவது கேள்வி இருக்கானா யாருமே பேச மாட்டாங்க, அமைதியாக உட்காந்துருப்பாங்க. எங்கே நம்ம கேள்வி கேட்டோம்னா அது தப்பாக போயிடுமோங்கிற ஒரு பயம் இருக்குது, இல்லை நம்ம தவறாக கேள்வி கேட்டு நண்பர்கள்லாம் சிரிச்சிருவாங்களோங்கிற ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ அதையெல்லாம் தாண்டி வெளியில் வந்து தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு கேள்வி கேட்பது மிக அவசியம். நம்ம இன்றைக்கு கேள்வி கேட்பதற்கு தயக்கப்பட்டோம்னா பின்னாளில் வந்து ஒரு நிறுவனத்தில் பணியாற்றும் பொழுது நமக்கு தெரியாமல் போகும்போது மற்றவர்களுக்கு முன்னாடி நம்ம அவமானப்பட வேண்டியது இருக்கும். ஸோ நத்திங் ராங் இன் ஆஸ்கிங் குவஸ்டின்ஸ் டுடே, த தேன் ஃபீலிங் பேட் லேட்டர் இன் யுவர் கெரியர் அண்ட் லைஃப் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட்டு. ஒரு ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் வந்து பாடம் நடத்துகிறார் அப்படின்னா, ஒரு பொறியியல் ஒரு கான்செப்ட் சொல்லித்தரார் அப்படின்னா, இது எங்கே பயன்படுது, இந்த ஒரு டெரிவேஷன் எப்படி வந்துச்சு, இது எந்த இடத்துல வந்து அப்ளை ஆகுது, இந்த பிரின்சிபல் எங்கே அப்ளை ஆகுது, எந்த எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் எந்த மாதிரியான ஒரு பொறியியல் இயந்திரங்களிலேயே இந்த டெக்னிக் அப்ளை ஆகுது, எப்படி அதை பயன்படுத்துகிறாங்க, எப்படி வந்து நடைமுறை வாழ்க்கையிலே நான் கற்றுக்கொள்கிற விஷயம் வந்து பயன்படுகிறது அப்படிங்கிற பல்வேறு வகையான கேள்விகளை கேட்டு தெரிந்து தெளிவுபடுத்தி கொள்வது மூலமாக வந்து முக்கியமாக வந்து நம்ம வந்து ஒரு சிறந்த பொறியாளராக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. நான்காவது முக்கியமான ஒரு குறிப்பு என்னென்னா, வி சே லேர்ன் பியாண்ட் யுவர் டெக்ஸ்ட் புக்ஸ். பாட புத்தகங்களை மட்டுமே கண்ணை மூடிக்கொண்டு படிக்காமல் அதையும் தாண்டி பல்வேறு வகையான ஒரு புத்தகங்களின் மூலமாகவும் பல்வேறு வகையான சோர்சஸ் மூலமாகவும் விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்குது. இன்றைக்குள்ள சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மீடியம்ங்கிறது இட்ஸ் அவைலபிள் எவ்ரிவேர். இணையதளத்தின் மூலமாக வந்து உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் நம் யாருடன் வேண்டுமானாலும் பேச முடியும், எங்கிருந்து வேண்டுமானாலும் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வசதி வாய்ப்பு இருக்கும்போது பெருவாரியான மாணவர்கள் வந்து இந்த இணையதளத்தை சிறப்பான முறையிலே சரியான முறையிலே பயன்படுத்தி கொள்ள தவறிவிடுகிறார்கள். நிறைய பேர் வந்து இணையதளத்தில் இருக்காங்க, இணையத்தில் போய் பார்க்குறாங்க, ப்ரௌசிங்லாம் பண்ணுறாங்க, ஆனால் அதை சரியான முறையில் நம் கற்றுக்கொள்வதற்கு தேவையான முறையில் அந்த டைரக்ஷனில் அந்த ஃபோக்கஸோடு படிக்கிறோமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிங்க. பல்வேறு வகையான ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ் ஆர் தேர் இன் டிஃப்ரெண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸுங்க, பல்வேறு ஆன்லைன் மேகசின்ஸ்லாம் இருக்குது, பல்வேறு குழுக்கள் இருக்குது, ஆன்லைன் ஃபோரம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஒரு இணையதள குழுக்களில் பல அறிஞர்கள் வந்து அங்கே வந்து கேள்விகளை கேட்குறாங்க, பதில் சொல்கிறாங்க, பல டிஸ்கஷன்ஸ் நடக்குது. அதில் வந்து நம்ம பங்கேற்றுக்கொள்வதன் மூலம் அங்கேயும் கற்றுக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் புக்கை மட்டுமே நம்பி படிக்காமல் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ், இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ், கான்ஃபரன்ஸ் ஆர்டிகல்ஸ், இன்டர்நேஷ்னல் வெப்சைட்ஸ், ஃபோரம்ஸ், இது மாதிரியான பல இடங்களில் போய் நம்ம பாடத்துக்கு தகுந்தவாறு விஷயங்களை பெற்று அதை ஒருங்கிணைத்து அதன் மூலம் கற்றுக்கொள்வது சிறந்த ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறையாகும். அது முக்கியமான ஒரு குறிப்புங்க. ஐந்தாவது குறிப்பு என்னென்னா, லேர்ன் டு கேர் ஃபார் யூ அப்படிங்கிற ஒரு முக்கியமான குறிப்பு சொல்லியிருக்கோம் அந்த புத்தகத்தில். லேர்ன் டு கேர்னா என்ன ஆகுதுன்னா, பல மாணவர்கள் வந்து பொறியியல் கல்லூரிக்கு வரும்பொழுது பள்ளிக்கூட மாணவர்களை மாதிரியே வராங்க. நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் எப்படி ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நம்மளை கவனமாக பார்த்து சொல்லிக் கொடுத்து ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு வர்றதுனால இங்கே அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படுவதில்லை. அதனாலே பல மாணவர்கள் வந்து தே ஃபீல் லோன்லி இந்த காலேஜ். பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பள்ளிக்கூடங்களில் வந்து மாணவர்களுடைய ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து அவங்க பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களை தனித்தனியாக தெரியும், கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க, பிரின்சிபலுக்கு தெரியும், அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் பள்ளிக்கூடங்களில். பட் பெரும் கல்லூரிகளுக்கு வரும்போது ஒரு 10,000 மாணவர்கள் படிக்கிறாங்க ஒரு கல்லூரியில்னா அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ தே லூஸ் தயர் இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் ஐடென்டிட்டி. அதனால் வந்து பல மாணவர்கள் வந்து ஒரு ஒரு தன்னம்பிக்கை இழந்து நம்மளை யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு நல்லபடியாக ஒரு கேர் எடுத்துக்காதனால அந்த வகையிலையும் பல மாணவர்கள் வந்து கற்றுக்கொள்வதை இழக்கிறாங்க. முக்கியமாக என்னென்னா கல்லூரிகளில் வந்து உங்களுடைய கற்றல் உங்கள் பொறுப்பு, பள்ளிகளில் வந்து அப்படி இல்லை. ஆசிரியர்களுக்கு பொறுப்பு மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்க, ஸ்கூலில் எவ்வளோ மார்க் வாங்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆசிரியர்களுக்கு ஒரு பொறுப்பு அதிகமாக இருக்குது. கல்லூரிக்கு வரும்பொழுது கற்றல்ங்கிற ஒரு பொறுப்பு பெருவாரியாக மாணவர்கள் மீது விழுந்து விடுகிறது. ஸோ அந்த பொறுப்பு ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ வரல அப்படின்னா அவர்கள் கற்றுக்கொள்ள முடியாது. ஆசிரியர்களுக்கு வந்து அவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஒரு பொறுப்பு கல்லூரியில் கிடையாது. கல்லூரியில் வந்து மார்க் எடுக்க வைக்கணுங்கிற பொறுப்பு இருந்தாலும் கூட பள்ளி அளவுக்கு கிடையாது இங்கே கல்லூரியில். ஸோ கல்லூரியில் உங்களுடைய கற்றலுக்கு உங்களுடைய மதிப்பெண்ணுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு மாணவனாக ஒரு மாணவியாக நான் அதை பொறுப்பில் எடுத்துக்கொண்டு என்னுடைய கண்ட்ரோல் எடுத்துகிட்டு நான் சிறப்பாக படிக்கணும், நான் நல்லா படித்து வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் இருந்துச்சுன்னா முக்கியமான ஒரு ஒரு கற்றல் முறையாக இருக்குதுங்க. ஆறாவது பாயிண்ட் என்ன சொல்ல வரோன்னா, இட்ஸ் ஓகே டு ஃபெயில் பட் டோன்ட் கிவ் அப். பல மாணவர்கள் வந்து ஒரு ஒரு செமஸ்டரில் வந்து பல காரணங்களால் ஒரு மார்க் எடுக்க முடியாமல் போயிடுச்சு, மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு சின்ன ஒரு தோல்வியே மிகப்பெரிய தோல்வியாக கருதி அதுலேயே வந்து தன்னம்பிக்கை இழந்து அவங்க வந்து அடுத்த முயற்சி எடுக்கிறத தவிர்த்து விடுறாங்க. நல்லா படிக்கிற பையனாக இருந்திருப்பான், ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு செமஸ்டரில் மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த குறைவான மதிப்பெண்ணை பார்த்தோன்னே அவனுக்கு மனம் விட்டு ஐயோ நம்ம இப்படி மார்க் கம்மியாக எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அதனாலே வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் சைக்கிளில் போய் மாட்டி அதிலிருந்து வெளில வர முடியாமல் சிறந்த பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடங்கள் நல்லா படிச்சிருப்பாங்க மாணவர்கள், ஆனால் கல்லூரியில் வந்து படிக்க மாட்டாங்க, ஒரு பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் கல்லூரிகளில் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, கல்லூரிகளில் வந்து உங்களுக்கு வந்து போட்டிகள் அதிகம் இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, பாடங்கள் மிக அதிகமாக இருக்கிறது, உங்களுடைய பணி சுமை அதிகமாக இருக்குது. அதையெல்லாம் இருக்கும் பொழுது தோல்வி என்பது ஒரு 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 படிக்கட்டாக நினச்சி அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு எடுத்து வச்சு முன்னாடி போகும்போது தான் ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்ஜினியராக வர முடியும். ஒரு சின்ன தோல்வியோ ஒரு மைனர் ஃபெயிலியரையோ பெருசாக எடுத்துக்கிட்டு அதையவே நினச்சி ஒரு நெகட்டிவ் திங்கிங்கில் போகும்போது சக்ஸஸுக்கு மிக 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 தடையாக இருக்கிறதுங்க. ஏழாவது முக்கியமான ஒரு குறிப்பு கற்றல் முறையில் டீம் ஒர்க். டீம் ஒர்க் இஸ் த கீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் என்று சொல்லப்படுகிற பிஸ்னஸ் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா கற்றல் முறையே வந்து ஒரு டீம் ஒர்க்காக இருக்கும். குழுவாக கேஸ் ஸ்டடி பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உண்மையான ஒரு நிறுவனத்தில் என்ன நடக்குதோ அந்த விஷயங்களை மாணவர்கள் கொடுத்து அவங்கள வந்து அதை படித்து அலசி ஆராய்ந்து குழுவாக கற்றுக்கொள்கிறார்கள் மேனேஜ்மெண்ட் காலேஜஸில். பட் பொறியியல் கல்லூரிகளில் இன்ஜினியரிங் காலேஜஸில் வந்து இது போன்ற ஒரு கம்யூனிட்டி லேர்னிங் அர சோஷியல் லேர்னிங் அர குரூப் லேர்னிங் எனப்படுகிற குழுவாக கற்றல் முறை மிக குறைவாக இருக்குது. ஒவ்வொரு மாணவனும் தனித்தனியாக படிக்கணும், அவனே படித்து அவனே மார்க் எடுத்துக்கணுங்கிற நிலைமை தான் இருக்குது. அப்படி இல்லாமல் ஒரு 5 மாணவர்கள் 6 மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக ஒரு பாடத்தில் இருக்கிற ஒரே ஒரு விஷயத்தை வந்து பல்வேறு கோணங்களில் அணுகி அதை அறிந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டு ஒன்றாக உட்கார்ந்து ஒரு டிஸ்கஷன் மூலமாக அலசி ஆராயும் பொழுது அந்த பாடத்தை பற்றிய தெளிவு இன்னும் அதிகமாக இருக்குது. ஒருவரே படிக்கிறதுக்கு பதிலாக 4 பேர் 4 விதமாக படித்து 4 புத்தகங்களை ரெஃபர் பண்ணி எல்லா கருத்தையும் கொண்டு வந்து ஒன்றாக அமர்ந்து டிஸ்கஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய அறிவுடைய ஒரு வளர்ச்சியும் தெரிந்து கொள்ளக்கூடிய விதமும் அதிகமாக இருக்குது. ஸோ முக்கியமான ஒன்று வந்து குரூப் லேர்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எட்டாவது குறிப்பாக நம்ம என்ன சொல்கிறோன்னா டூ ரியல் டைம் இன்டர்ன்ஷிப். இன்டர்ன்ஷிப்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு செயல்முறை கற்றல் முறை வந்து பொறியியல் கல்லூரிகளில் பெரும்பாலும் சொல்லப்படுகிறது. பொறியியல் கல்லூரிகளிலும் சரி நிறுவனங்களும் சரி மாணவர்களை சம்மர் வெக்கேஷன்ஸ்லையோ இல்லை அவர்களுடைய விடுமுறை நாட்களிலேயோ அழைத்து அவர்களுக்கு செய்முறை பயிற்சி அளிக்கிறாங்க. ஆனால் இன்டர்ன்ஷிப்ஸ் கூட என்ன நடக்குதுன்னா பல மாணவர்கள் வந்து பெரும் நிறுவனங்கள் வந்து ஸ்டைஃபன்லாம் கொடுத்து மாதம் மாதம் சம்பளம் கொடுத்து இன்டர்ன்ஷிப் தரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறோம், நாம் இருக்கிற ஏரியாவிலேயே நம்முடைய சமுதாயத்திலேயே நம்முடைய சூழ்நிலையிலேயே கற்றுக்கொள்வதற்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது. சாதாரண ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் இருந்தார்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனமான ஒரு நிறுவனங்களுக்கு பல ஊர்களுக்கு போய் தான் கற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை. நம்முடைய ஊரில் நம்முடைய தெருவிலேயே ஒரு எலக்ட்ரானிக் கடை இருக்கும், ஒரு டிவி மெக்கானிக் இருப்பார், ஒரு மொபைல் ரிப்பேர் ஷாப் இருக்கும், அங்கேயும் இது லாட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க், அங்கே போய் கற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். நாம் இருக்கின்ற சூழ்நிலையில் என்ன கற்றுக்கொள்ள முடியும். சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுதுண்டு, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருந்தால் கண்டிப்பாக அவங்க இருக்கிற ஒரு ஊர்லேயோ அவங்க இருக்கிற ஒரு ஸ்மால் டவுன்லேயோ உறுதியாக கண்டிப்பாக ஒரு கார் மெக்கானிக் ஷாப் இருக்கும், ஒரு டூ வீலர் மெக்கானிக் பைக் ஷாப் இருக்கும். அங்கே போய் நான் இந்த மாதிரி பொறியியல் கல்லூரியில் படிக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நான் 2 நாள் கற்றுக்க விரும்புகிறேன், நான் வரட்டுமா அப்படின்னு கேட்குறதுனால எந்த தவறும் கிடையாது, கண்டிப்பாக அவங்க சரின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ நம்ம இருக்கின்ற சூழ்நிலையிலேயே வந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறத முக்கியமாக கவனிக்கணும். பல்வேறு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட வீட்லேயே வந்து ஒரு ஃபியூஸ் போயிடுச்சுன்னா வயர் மாற்ற மாட்டாங்க. தில் வெயிட் ஃபார் வயர்மேன் டு கம் சம்பரி டு கம், அந்த ஒரு ஒரு நோக்கம் வந்து தவறான நோக்கம். நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால் என்ன கற்றுக்கொள்ள முடியும் எல்லா சூழ்நிலைகளிலும் அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குதுங்க. அது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு உதாரணம், ஒரு சிவில் இன்ஜினியரிங் மாணவர் இருக்காருன்னா கண்டிப்பாக அவங்களுடைய தெருவிலையோ அவங்களுடைய ஊர்லேயோ ஏதோ ஒரு பில்டிங் கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டே தான் இருக்குது. அங்கே போய் ஒரு மேசன் எப்படி வந்து ஒரு கல் வைக்கிறாரு, ஒரு மேஸ்திரி எப்படி வேலை செய்கிறார், எப்படி சிமெண்ட்டையும் மணலும் கலக்கிறாரு, எந்த மாதிரியான கலவை கொடுக்குறாங்க, எப்படி ஒரு கட்டடம் உருவாக்கப்படுகிறது, எப்படி வந்து ஒரு கம்பி கட்டுறாங்க, அடிப்படையான ப்ராக்டிக்கல் விஷயங்களை அங்கே போய் உட்கார்ந்து கூர்ந்து கவனித்து கற்றுக்கொள்வது தப்பே கிடையாது. இது பாடத்தில் இருக்காது, ஆனால் வந்து நம்ம தான் செய்முறையை கற்றுக்கணும். ஸோ அதை கற்றுக்கொள்வதற்கு யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம ஒரு முயற்சி எடுத்து வி ஹவ் டு மேக் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதன் மூலமாக நம்ம வந்து கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குதுங்க. ஒன்பதாவது முக்கியமான குறிப்பு என்னென்னா லேர்ன் ஸ்மார்ட் அண்ட் திங்க் ப்ராக்டிக்கல். பல மாணவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிக கடுமையாக உழைக்கிறாங்க, கடுமையாக உழைக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு ஒர்க் வெரி ஹார்ட், இட் ஆல்சோ இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஒர்க் ஸ்மார்ட் அண்ட் லேர்ன் ஸ்மார்ட். எப்படி சமயோஜிதமாக சிறப்பாக கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அண்ட் ப்ராக்டிக்கல் திங்கிங், நடைமுறையில் என்ன நடக்குது அப்படிங்கிற தாட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக ஏற்படுதுங்க. தியரியை மட்டும் படிக்காமல், புத்தகத்தை மட்டுமே படிக்காமல், புத்தகத்தில் இருக்கிற டெஃபினிஷன் வந்து ஒரு 40 ஆண்டு காலம் பழமையானதாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு வந்து டெக்னாலஜி நிறைய மாறி இருக்கும். ஸோ அதை படித்துவிட்டு அதற்கு ஈடாக ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல மேடைகளில் பேசும்பொழுதும் பல ஃபோரம்ஸில் பேசும்பொழுதும் என்ன சொல்கிறோம், இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன், இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு நிறுவனத்துக்கும் இடையே வந்து மிகப்பெரிய ஒரு தொடர்பு அற்று போயிருக்குது, மிகப்பெரிய கேப் இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த கேப் எப்படி வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா, மாணவர்கள் வந்து அவர்களாக வேண்டி விரும்பி ப்ராக்டிக்கல் லேர்னிங்க்கு வரணும். யாரோ ஒருத்தங்க வந்து இன்டர்ன்ஷிப் அனுப்பிவிடுவாங்க, யாராவது சொல்லித்தருவாங்க அப்படின்னு நினைக்காம அவங்களே இருக்கு வந்து படிக்கணும். சிம்பிளான ஒரு கேள்வி நான் கேட்பது உண்டு, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக இருந்தால், இஃப் யூ ஆர் அன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் ஹவ் மெனி ஆஃப் யூ ஹவ் பாட் அண்ட் சால்டரிங் அயன், ஒரு பிரெட் போர்டு, ஒரு சால்டரிங் அயன், ஃபியூ ஐசிஸ், ஃபியூ ஒயர்ஸ் அண்ட் எல்இடிஸ் வச்சுட்டு உங்கள் வீட்லேயே அல்ல உங்களுடைய ஹாஸ்டல் ரூம்லேயே ஒரு கார்னரில் டு யூ ஹேவ் அன் எலக்ட்ரானிக்ஸ் கார்னர். அந்த கேள்வி கேட்கும்போது வந்து பெருவாரியான மாணவர்கள் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, வித்தவுட் பேர்னிங் யுவர் ஃபிங்கர், வித்தவுட் பேர்னிங் ஃபியூ ஐசிஸ், வித்தவுட் ஃபியூ பேர்னிங் ஃபியூ எல்இடிஸ் அண்ட் காம்பனன்ஸ், யூ கேன் நெவர் பிகம் எ குட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். ஸோ நான் வந்து ஒரு எலக்ட்ரானிக் சால்டரிங்கன்னு தொட்டதே கிடையாது, ஒரு சால்டரிங் வச்சதில்லை, ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணதில்லை, ஒரு எல்இடி எரி வச்சதில்லை, எதுவுமே தெரியாது சார், ஆனால் எல்லாமே எனக்கு வந்து புக்கில் படிச்சிருக்கேன் அப்படின்னா, யூ ஆர் நாட் அ ரியல் இன்ஜினியர். ஸோ அன்லெஸ் யூ டச் யுவர் ஹேண்ட்ஸ், கெட் யுவர் ஹேண்ட்ஸ் டர்ட்டி, யூ கேனாட் பிகேம் அன் ரியல் இன்ஜினியருங்க. ஒரு சிவில் இன்ஜினியர், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தாலும் ஒரு லேத் ஒர்க் ஷாப்பில் போய் கையில் கிரீஸாக பட்டு சட்டையில் அழுக்காகி அதன் மூலமாக கற்றுக்கொள்வதுதான் உண்மையான ஒரு பொறியியல் கற்றல். பகுப்பறையிலேயே மட்டும் உட்கார்ந்து புத்தகத்தை மட்டுமே படிப்பது வந்து உண்மையான கற்றல் முறையே கிடையாது, அது வந்து ஒரு குறைந்த ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் தான். வாட் வி லேர்ன் இன் டெக்ஸ்ட் புக் அண்ட் கிளாஸ் ரூம் இஸ் நாட் மோர் தென் 20%. ரிமைனிங் 80% ஹாவ் டு கம் ஃப்ரம் அவர் ப்ராக்டிக்கல் லேர்னிங் ப்ராசஸ். அதுக்கு வந்து மாணவர்கள் வந்து வகுப்பறையை தாண்டி வெளியில் வந்து நூலகங்கள், செய்முறை தொழிற்கூடங்கள், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக வந்து செய்முறை பாடங்களை கற்றுக்கொண்டால் தான் உண்மையான பொறியாளராக வர முடியும். கடைசி என் 10வது குறிப்பு என்னென்னா, நோ யுவர் பர்பஸ், நம்ம எதுக்காக வந்து இந்த பொறியியல் துறைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஒரு தெளிவு கொஞ்சம் அவசியம். ஸோ பார்த்தீங்கன்னா பல மாணவர்கள் வந்து இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான பதில் கிடைச்சதுனாலே வந்து பல்வேறு குழப்பங்கள் தீர்ந்து போகுது. நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன், என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, நான் பொறியாளனா படித்து முடிச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு சில கேள்விகள் அவங்க கேட்டு அதற்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விடை கண்டுபிடிச்சாங்கன்னா அதுவே வந்து பல இடங்களில் ஒரு தெளிவு பிறக்கும். பல மாணவர்கள் நீங்கள் கேட்டு பாருங்கள், எதற்கு வந்திருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு எந்த தெளிவும் இருக்காது. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருமே வந்து 100% தே டோன்ட் ஹவ் டு பி கிளியர் ஆன் தியர் கோல்ஸ். அட்லீஸ்ட் கேன் யூ பி கிளியர் அபவுட் 60% ஆர் 70% வாட் ஐ வாண்ட் டு டூ இன் மை லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ அந்த தெளிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே நான் கேட்பது உண்டு மாணவர்கள்ட்ட, அர்ஜுனர் வந்து என்ன பார்த்தார், வென் பீப்புள் ஆஸ்க் வாட் ஆர் யூ சீயிங், அர்ஜுனா சைட் ஐ எம் சீயிங் தி பேர்ட்ஸ் ஐ. ஸோ நான் என்ன சொல்வது உண்டுன்னா, இட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் தட் எவ்ரி ஒன் ஹாவ் டு சீ த பேர்ட்ஸ் ஐ, அட்லீஸ்ட் ஆர் வி சீயிங் த பேர்ட், ஆர் ஆர் வி சீயிங் த பிரான்ச் ஆன் விச் த பேர்ட் இஸ் சிட்டிங், ஆர் வி சீயிங் த ட்ரீ, அந்த அளவுக்காக தெளிவு இருக்கா. நாட் டு தட் எக்ஸ்டென்ட் ஆஃப் பேர்ட்ஸ் ஐ, அட்லீஸ்ட் கேன் ஐ ஹாவ் அ ஒரு ஓவரால் ஒரு 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 தெளிவு, ஓவரால் ஒரு கிளாரிட்டி ஆஃப் மை லைஃப் இருந்ததுன்னா, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மூவ் ஃபார்வர்ட் டு ரியலி ரியலி என்ஜாய் அண்ட் ரிலிஷ் இன்ஜினியரிங் எஜுகேஷன்.
என்ன நண்பர்களே, நிகழ்ச்சியை கேட்டிங்களா? சிவகுமார் பழனியப்பன் அவர்கள் வந்து 10 அருமையான எளிய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. நிறைய கேள்விகள் கேளுங்க அப்படின்ட்டு ஆரம்பித்து உங்கள் குறிக்கோளில் தெளிவாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு 4-5 எக்ஸாம்பிள் கூட சொன்னாங்க. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னால் எப்படியும் ஒர்க் ஷாப் இல்லாத ஊரே கிடையாது. ஒரு 2-வீலரோ ஒரு 4-வீலரோ நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக வீட்டில் ஃபியூஸ் போயிருச்சா நீங்கள் மாற்றுங்க அப்படிங்கிறாரு. ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக ஒரு சால்டரிங் போர்டு உங்கள் ரூமில் இருக்குதான்னு கேட்குறாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியராக, இது நானே சொல்கிறேன், வீட்டில் ஓஎஸ் போயிருச்சா நீங்களே மாற்றி கொடுங்க. ரொம்ப எளிமையான குறிப்புகள் இல்லைங்களா. கொஞ்சம் நான் என்ஜினியர் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுட்டு நம்ம இதிலிருந்து செய்ய ஆரம்பிக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். அப்புறம் சொன்னாங்க அர்ஜுனனுக்கு வந்து பேர்ட்ஸ் ஐ தான் தெரிஞ்சுது அப்படின்ட்டு. ஆனால் நம்மளில் பல பேருக்கு பேர்ட்ஸ் ஐ வியூ தான் இருக்குது. ஆக உங்கள் குறிக்கோளில் தெளிவாக இருங்க. சிவகுமார் பழனியப்பன் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களாலையும் சிறந்த ஒரு பொறியியல் வல்லுநராக வெளிவர முடியும். வாழ்த்துக்கள்.